ஓவா சமூக வானொலியின் குருகுளம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக தரம் ஐந்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தமிழ் மொழி பாடத்தின் ஊடாக மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் நான் பதுளை, தமிழ் மகளிர் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியை எம் மலர்விழி. ஆம், எனது அருமை மாணவர்களே, தரம் ஐந்தில் கல்வி கற்கும் நீங்கள் புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களில் இரண்டாம் வினாத்தாளில் கட்டுரை, அதாவது வாக்கிய அமைப்புக்களுள் உள்ள மூன்று வாக்கியங்கள் உங்களால் எழுதப்பட்டு அதற்கு ஆறு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. இக்கட்டுரை அமைப்பிலுள்ள வாக்கியங்களை நாம் எவ்வாறு எழுத வேண்டும், எவ்வாறு எழுதினால் எமக்கு முழுமையான ஆறு புள்ளிகளும் கிடைக்கப்பெறும் என்பவற்றை இன்று பார்ப்போம். இதற்கு முன்பதாக நீங்கள் இன்றைய கற்றலில் ஈடுபட உங்களுக்கு தேவையான பயிற்சி குப்பி மற்றும் எழுதுகோல், எழுதுகருவி, ஏனைய இதர கற்றல் உபகரணங்களை உங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டியது கட்டாய கடமையாகும். அத்துடன் தரம் ஐந்து தமிழ் பாடநூலை உங்கள் கைவசம் வைத்திருப்பீர்களானால் அப்பாடநூலில் உள்ள இலக்கண பயிற்சிகள் அனைத்தையும் இக்குறித்த நேரத்தில் உங்களுடன் சற்று கலந்துரையாடி அது தொடர்பான விளக்கங்களை பெறுவதற்கு முன்வரலாம் என்று நினைக்கிறேன். ஆம், இப்பொழுது நாம் கட்டுரை பகுதிக்குள் செல்வோம். இக்கட்டுரை பகுதியில் உங்களுக்கு வழங்கப்படும் சில வினாக்களாக இருப்பவையும் சில அறிவுறுத்தல்களாக வழங்கப்படுபவையும் ஒரு வாக்கியத்தில் குறைந்தது ஐந்து சொற்களிலும் குறையாத அளவில் அமைய வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கும். அதாவது உங்களுடைய வாக்கியம் ஒன்றில் எழுவாய் பயனிலை தொடர்புடைய முறையான வாக்கியம் ஐந்து சொற்களிலும் குறைவடையாது காணப்படல் வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் எழுதும் வாக்கியத்தில் என்ன கருப்பொருளை மையமாக வைத்து எழுதுகிறீர்கள் என்ற விடயம் அவதானிக்கப்படல் வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் எழுதும் வாக்கியம் எந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப் போகிறீர்கள், அதாவது இறந்த காலத்திலா, நிகழ்காலத்திலா, எதிர்காலத்திலா உங்கள் கட்டுரை வாக்கியங்கள் அமைய வேண்டும் என்பதை, நீங்கள் கட்டுரை தலைப்பை எந்தளவு விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வைத்தே தீர்மானிக்க வேண்டி ஏற்படும். அத்தோடு முறையான எழுவாய் பயனிலை தொடர்பு, எழுவாய் பயனிலைக்குரிய பொருத்தமான அடைமொழிகள் என்பவையும் இங்கு உங்களுக்கு புள்ளிகளை சேர்ப்பதற்கான மேலதிக விடயங்களாக காணப்படும். அவை தவிர்த்து நாம் தமிழ் மொழியில் கற்றுள்ள இணை மொழிகள், உவமை தொடர்கள், மரபு தொடர்கள், இரட்டை கிளவி, இன்னும் பல்வேறுபட்ட அழகியல் சார்ந்த தமிழ் கற்பனை வளங்கள் நிறைந்து நீங்கள் கட்டுரை வாக்கியங்களை எழுதும் போது உங்களுடைய புள்ளிகள் திட்ட தெளிவாக முழுமையாக உங்களை வந்து சேரும். ஆம், உதாரணமாக உங்களுக்கு ஒரு காட்சி படம் தரப்படுமாக இருந்தால் அக்காட்சி படத்தை பிள்ளைகளே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதாவது அந்த காட்சிக்குள் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் உங்களுடைய வாக்கியங்கள் நிகழ்காலத்தில் அமைய வேண்டும். உங்களுக்கு தரம் மூன்று, தரம் நான்கு, தரம் ஐந்தில் பல்வேறுபட்ட காட்சி படங்கள் வழங்கப்பட்டு நீங்கள் வாக்கியங்களை அமைத்திருப்பீர்கள். உதாரணமாக ஒரு குளம், அங்கு சிற்சில மரங்கள், அழகாக நீந்தி விளையாடும் மீன்கள், பக்கத்தே சென்று கொண்டிருக்கும் ஒரு வாத்து கூட்டம், இவ்வாறு ஒரு பட காட்சியை உங்கள் கண்முன் வைக்கும் போது நாம் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில் அதை எழுதுவோமானால் நிச்சயமாக அவ்வாக்கியம் நிகழ்காலத்திலேயே அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு நாங்கள் எழுதும் போது ஒரு காட்சி படத்தில் பிரதானமாக எமது மனதில் நிறுத்தப்பட்ட விடயங்களாக சிற்சில காணப்படும். எமது மனதிற்கு பிடித்தமானதாக அல்லது எம்மால் அழகாக எழுதி வாக்கியம் ஒன்றை அமைக்கக்கூடியதான விடயங்கள் இருக்குமாயின் முதலில் நாம் செய்ய வேண்டியது அக்காட்சி படத்தில் உள்ள மூன்று விடயங்களை குறிப்பாக எழுதி கொள்ள வேண்டும். அதாவது எதை பற்றி நாங்கள் எழுதப் போகிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல அப்படத்தில் வாத்துக்களை, குளத்தை, மரங்களை, இந்த மூன்று விடயங்களைத்தான் நான் சொல்லப் போகிறேன் என்று நினைத்து கொண்டால் இம்மூன்று விடயங்களை நிகழ்காலத்தில் கூற வேண்டும். இம்மூன்று விடயங்களை நான் கூறும் போது அங்கு ஐந்திற்கு மேற்பட்ட சொற்கள் அமைந்திருக்க வேண்டும். எழுவாய் பயனிலை பொருத்தப்பாடு மிகச் சரியானதாக இருக்க வேண்டும். எழுவாய் ஒருமையில் தொடங்குமாக இருந்தால் பயனிலை ஒருமையில் முடிவடைய வேண்டும். எழுவாய் பன்மையில் தொடங்குமாக இருந்தால் பயனிலை பன்மையில் முடிய வேண்டும். இவ்வாறான கருத்துக்களை நான் மனதில் நிறுத்தி எழுதினால் மட்டுமே அக்கட்டுரை வாக்கிய அமைப்பு முழுமையானதாகவும் வாசிப்போருக்கு ஒரு திருப்திகரமான தன்மையையும் ஏற்படுத்தி எமக்கு புள்ளிகளை பெற்றுத்தரும். இந்த அடிப்படையில் நாம் ஒரு வாக்கியத்தை எழுதும் போது ஒளி வேறுபாடுடைய சொற்கள் எம்மை பெரிதளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது நாங்கள் எழுதிய வாக்கியத்தை மீள வாசித்தல் என்பது மிக மிக கட்டாயம். அன்பான மாணவர்களே, நாம் சிறிய வயதில் இருப்பதாலும் எம்முள் விளையாட்டுத்தனமும் கவனக்குறைவும் இருப்பதால் நாம் சில சந்தர்ப்பங்களில் வாக்கியங்களை முழுமையாக மனதில் கூறிக்கொண்டு எழுதும் போது சிற்சில வார்த்தைகளை விடுத்து அடுத்த சொல்லை எழுதி தொடர்ந்து கொண்டு இருந்திருப்போம். உதாரணமாக, நான் அழகான குளக்கரை ஒன்றில் மீன்கள் விளையாடுவதை கண்டேன். இங்கு என் மனதில் உதித்த இந்த வாக்கியத்தில் நான் அழகான குளக்கரையில், சில வேளைகளில் குளக்கரையில் என்பதை எழுதாமலேயே அடுத்த சொல்லுக்கு சென்றிருக்க கூடும். இவ்வாறான தவறுகள் ஏற்படும் போது அதை நாம் மீள வாசிக்கும் போது உடனடியாக அத்தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் எமக்கு ஏற்படுகின்றது. எனவே வாக்கியங்களை நீங்கள் எழுதும் போது கட்டாயமாக அவ்வாக்கியத்தை சரி பிழை பார்ப்பதோடு ஒலி வேறுபாடுடைய எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களை சேர்ப்பதில் உள்ள குளறுபடிகள் என்பவற்றை தவிர்த்து பிழையற்று எம்முடைய வாக்கியம் அமைவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் கூற விரும்புகிறேன். எனவே இங்கு நான் உங்களுக்கு பயிற்சி கொப்பியில் குறிப்பாக எழுதி கொள்ள கூறுகிறேன். முதலாவதாக, நீங்கள் எழுதும் கட்டுரை என்ன காலத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டும். முதலாவது விடயம் காலம். இரண்டாவது, நீங்கள் எழுதவிருக்கும் மூன்று பிரதான விடயங்கள், எவ்விடயங்களை எழுதப் போகிறீர்கள். மூன்றாவது விடயம், நீங்கள் எழுதும் வாக்கியத்தின் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியானதாக காணப்படுகிறதா. நான்காவது விடயம், நாம் எழுதிய வாக்கியத்தில் பயனிலை தொடர்பு எழுவாய் பயனிலை மட்டுமன்றி ஒருமை பன்மை வேறுபாடுகள் இன்றி பொருத்தமான அடைமொழிகளுடன் காணப்படுகின்றதா. இவ்வாறு எழுதிய வாக்கியமானது முற்றுப்புள்ளியுடன் நிறைவு பெறுகிறதா. அழகாக வாக்கியங்கள் எழுதியிருப்போம், ஆனால் அங்கு முற்றுப்புள்ளி இடாத போது அவ்வாக்கியம் முழுமை பெறுவதில்லை. எனவே நான்காவது விடயமாக, நீங்கள் நாம் எழுதிய வாக்கியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதையும் ஒரு மீள நினைவுபடுத்திக் கொள்வதற்கான குறிப்பாக எழுதி கொள்ளுங்கள். இவ்வாறு எம்முடைய கட்டுரையின் காட்சி படங்கள் ஒன்று தரும்போது நிகழ்காலத்தில் நீங்கள் எழுத வேண்டும். இரண்டாவதாக நான் கூறுகிறேன், ஒரு கதைப்படம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. கதைப்படம் எனும் போது அக்கதை ஒன்று நிகழ்ந்து முடிந்த ஒரு விடயத்தை கூறி நிற்கும். இதேவேளை இம்மால் அறியக்கூடிய ஒரு கதைப்படம் ஒன்றில் நாம் கற்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கும், அல்லது அக்கதையினூடாக பெற்ற அனுபவம் எம்மை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கான அறிவுரையாக இருக்கும். இதனை அடிப்படையாக கொண்டு கதைப்படங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்கியம் எழுத வேண்டும் என்றால் அவை இறந்த காலத்தில் எழுதப்படல் வேண்டும். எனவே இங்கு நீங்கள் நான் முதலாவதாக கூறிய உங்கள் வாக்கியம் என்ன காலத்தில் அமைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாக இருக்க வேண்டும். எனவே கதைப்படங்கள் என்று வரும்போது நீங்கள் அக்கதைப்படங்களை இறந்த காலத்தில் எழுத வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. மூன்றாவதாக, உங்களுக்கு காட்சிப்படங்களோ கதைப்படங்களோ வழங்காது, யாதாயினும் ஒரு தலைப்பை தந்திருப்பார்கள். இத்தலைப்பு உங்களுக்கு நேரடியாக வழங்கப்படாது, ஒரு சம்பவத்தை தந்து அல்லது ஒரு நிகழ்வினூடாக உங்களுக்கான தலைப்பு வலியுறுத்தப்பட்டிருக்கும். உதாரணமாக, நான் புலமை பரிசில் பரீட்சைக்காக மிகவும் கஷ்டப்பட்டு படிக்கின்றேன். இவ்வாறு மிக கஷ்டத்துடன் படிக்கும் நான் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைய வேண்டியது என்னுடைய மிக பெரும் கனவாகும். பரீட்சையில் சித்தியடைய நான், உங்களுடைய தலைப்பு இப்பொழுது பரீட்சையில் சித்தியடைய நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் இங்கு இந்த தலைப்பை வைத்து எழுத வேண்டிய காலம் எது? பரீட்சையில் சித்தியடைய நான். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் இங்கு நீங்கள் எழுத வேண்டிய காலம் எதிர்காலத்தில் அமைய வேண்டும் என்பதே இங்கு கூறப்படுகிறது. பார்ப்போம். இப்பொழுது நான் கூறுகிறேன், ஏற்கனவே கூறியது போல மூன்று விடயங்கள். பரீட்சையில் சித்தியடைய நான், முதலாவதாக கட்டாயமாக நான் உணர்ந்து படிக்க வேண்டும், அதாவது என்னுடைய கற்றலை நான் விரும்பி படிக்க வேண்டும். எனது இரண்டாவது கருத்து, எனது ஆசிரியர்கள் சொல்லும்படி கேட்டு நான் படிக்க வேண்டும். மூன்றாவது, படித்த அனைத்து விடயங்களையும் மீட்டு பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் நான் என்னுடைய கட்டுரையின் வாக்கிய அமைப்பினை எழுத மூன்று விடயங்களை தெரிவு செய்கிறேன். இவ்வாறு நான் தெரிவு செய்த விடயங்களை ஒரு வாக்கியத்தில் கூறும்போது அவ்வாக்கியத்தை போலவே அடுத்த வாக்கியத்திலும் சொற்கள் பிரயோகிக்கப்படுமாயின் அது கூறியது கூறல் என்ற தவறை ஏற்கும். உதாரணத்திற்கு, நான் பரீட்சையில் சித்தியடைய வேண்டுமாயின் என்னுடைய கற்றலை விரும்பி படிக்க வேண்டும், முதலாவது வாக்கியம். இரண்டாவது வாக்கியத்திலும் நான் பரீட்சையில் சித்தியடைய வேண்டுமாயின் என்று எழுதுவேன், ஆனால் அவ்விரு வாக்கியங்களும் கூறியது கூறல் என்ற தவறினை ஏற்பதால் அங்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அப்படியென்றால் நாம் எவ்வாறு எழுத முடியும்? அதை நாம் சற்று மாற்றி அதே விடயத்தை வேறு மொழி நடையில் நாங்கள் எழுதி கொள்ள முடியும். இரண்டாவதாக கூற வந்த விடயம் என்ன? நான் கற்பதை விரும்பி படிக்க வேண்டும். இங்கு நான் கற்கும் அனைத்து விடயங்களையும் விரும்பி படித்தால் எனக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இப்பொழுது வேண்டுமென்றோ அல்லது முதலில் கூறியது போல நான் பரீட்சையில் சித்தியடைய வேண்டுமெனில் வேண்டுமெனில் என்று மீண்டும் மீண்டும் கூறியதையே கூற வேண்டிய தேவையோ எனக்கு ஏற்படாது என்ற மனநிலையில் நீங்கள் உங்களுடைய வாக்கியங்களை எழுத வேண்டும். அடுத்ததாக என்ன காலம் என்பதை மட்டுமல்லாது உங்களுக்கு இயற்கை சார்ந்த விடயங்களை வாக்கியங்களில் எழுத வரும்போது அழகான உவமை தொடர்கள், அழகான இரட்டை கிளவிகள் என்பவற்றை இதமாக எழுதி அத்தமிழ் மொழியில் உங்கள் மொழி வளத்தை பாதுகாப்பதனூடாக முழுமையான புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அருவி ஒன்றில் நீரோடும் காட்சி. அழகான அருவியில் நீர் சலசலத்து ஓடுவது பார்ப்பதற்கு பேரழகை தருகிறது. இங்கு நீங்கள் சலசல என்ற இரட்டை கிளவியை பிரயோகித்திருக்கிறீர்கள். அதுபோல வெவ்வேறு இயற்கை காட்சிகளை எழுதும் போது இரட்டை கிளவிகள் மாத்திரமல்ல, இணைமொழிகள், உவமை தொடர்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை உங்கள் வாக்கியங்களுக்குள் புகுத்தி உங்கள் வாக்கியத்தின் செழுமையை அதிகரித்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாது பழமொழிகள், நீங்கள் கற்ற பொன்மொழிகள் என்பவற்றை உங்கள் கதை படங்களுக்கு வாக்கியம் எழுதும் போது பயன்படுத்த முடியும். இவ்வாறு கட்டுரை வாக்கிய அமைப்பில் உள்ள 6 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தமிழ் மொழியில் எவ்வாறான உத்திகளை கையாள வேண்டும் என்பதை கற்றோம். அடுத்ததாக உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியது போல தரம் 5 தமிழ் பாடநூலில் உள்ள இலக்கண விடயங்களை சற்று கலந்துரையாடுவோம். அதற்கு முன்பதாக தரம் 5 பாடநூலில் நீங்கள் பக்கம் 5 எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு இதமான பாடல், மொழி சார்ந்த, அதாவது உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, அங்கு வல்லின மெல்லின எழுத்துக்கள் பற்றி நாம் அடுத்ததாக கற்கவிருக்கிறோம். இப்பொழுது வல்லின மெல்லின எழுத்துக்களுக்காக ஒரு பாடலை தருகிறேன், கேட்டு மகிழுங்கள். மாணவர்களே, அழகான ஒரு பாடலின் ஊடாக வெள்ளின மெல்லின இடையின எழுத்துக்கள் பற்றிய ஒரு அறிமுகத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இங்கு இன்று நாம் பார்க்கவிருப்பது தரம் 5 பக்கம் 5 தமிழ் பாடநூலில் உயிர் எழுத்துக்கள். நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள், உயிரெழுத்துக்கள் எனும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அ முதல் ஔ வரையிலான எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். ஐ ஓ ஔ இவ் அனைத்து எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள். அப்படி என்றால் உயிர் எழுத்துக்கள் எத்தனை? உயிர் எழுத்துக்கள் 12. இப்பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களுடன் அடுத்து நாங்கள் கற்கவிருப்பது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் என்பது பிள்ளைகளே, இக் இங், இச் இன், உட் இன், உத் இன், இப் இம், இ, இர் இல், யு இல் இல், இட் இன். அதாவது 18 எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இங்கு உயிர் எழுத்து ஒன்றுடன் மெய்யெழுத்து ஒன்று சேரும் போது வருவது உயிர் மெய் எழுத்துக்கள் ஆகும். உதாரணமாக இக் என்ற மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து சேரும் போது கி என்ற உயிர்மெய் எழுத்து வருகிறது. இப் என்ற மெய்யெழுத்துடன் ஆ என்ற உயிரெழுத்து சேரும் போது பா என்ற உயிர்மெய் எழுத்து வருகிறது. இவ்வாறு உயிர்மெய் எழுத்துக்கள் தமிழில் 216 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இவை தவிர்ந்து ஒரு பெரிதொரு எழுத்து காணப்படுகிறது, அது அக். இவ்வெழுத்தை நாம் ஆயுத எழுத்து என்று கூறுகிறோம். இவ் ஆயுத எழுத்தான அக் என்ற எழுத்தை நாம் சார்பெழுத்து என்றும் கூற முடியும். எனவே இங்கு எமது தமிழ் மொழியில் மொத்தமாக காணப்படும் எழுத்துக்கள் எத்தனை பிள்ளைகள்? 247. உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து அக் 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இங்கு பிள்ளைகள் நாம் ஏற்கனவே கற்ற உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்று நாம் சொல்கிறோம். இங்குள்ள 30 எழுத்துக்களை நாம் முதல் எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் இணைந்து 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்று சுட்டப்படுகிறது. அடுத்து நாங்கள் மெய்யெழுத்துக்களை வகைப்படுத்துகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்ட பாடலில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், வெண்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் வெள்ளினம், மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் என்பது இந்த வன்மையான ஓசையுடைய வல்லின எழுத்துக்கும் மென்மையான ஓசையுடைய மெல்லின எழுத்துக்கும் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இடையினமாகும். எனவே வல்லின எழுத்துக்கள் என்று சொல்லப்படுவது இக், இச், உட், இட், இப், இட். இவை வெள்ளின எழுத்துக்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் பக்கம் வைத்திருக்கும் பயிற்சி கோப்பையில் வெள்ளின எழுத்துக்களையுடைய சொற்கள் 10 பார்த்து எழுதுவோம் என்ற தலைப்பில் எழுதி மீட்டலாக கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணமாக நான் இரண்டு சொற்களை கூறுகிறேன். வண்டு இங்கு ண் என்றது. உங்களுக்கு தெரியும் மென்மையான ஓசையுடைய எழுத்துடைய மெல்லின சொல்லாகும். மெல்லின எழுத்து வரும் சொல் ண். இது உங்களுக்கு மனனம் செய்வதற்கு இலகுவாகவே கசட்ட தப்பர ஞன நமன என்று கற்கிறோமே அன்றி இங் இன் 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 இம் இம் இவ்வாறு நாம் எழுதுவதே மெல்லின மெய்யெழுத்துக்களாக இருக்கும். எங்களுக்கு இலகுவாக மனனம் செய்வதற்காகவே கசட்ட தப்பர என்று மனனம் செய்து கொள்கிறோம். ஆனால் இவை மெய்யெழுத்துக்களாக என்னால் எழுதப்பட வேண்டும். அவைதான் வெள்ளின மெல்லின இடையின மெய்யெழுத்துக்களுள் அடங்கும். இப்பொழுது மெல்லின எழுத்துக்களை உடைய சொற்கள் என்று சொல்லும் போது வண்டு, பந்து, நஞ்சு, இங்கு இன்ச் இவ்வாறான எழுத்துக்கள் மென்மையான ஓசையுடைய மெல்லின எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள சொற்களாகும். இந்த அடிப்படையில் உங்களுடைய இரண்டாவது வினா மெல்லின ஓசையுடைய எழுத்துக்களை கொண்ட 10 சொற்களை எழுதுவோம். இதையும் நீங்கள் பயிற்சியாக செய்து பாருங்கள். அடுத்ததாக வெள்ளின மெல்லின எழுத்துக்களுக்கு இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இல் இவை வெள்ளின மெல்லின ஓசையுடைய சொற்களுக்கு இடைப்பட்ட ஓசையுடைய இடையின எழுத்துக்கள் ஆகும். காய் அங்கு இ, தேர் அங்கு இர், வாழ்க அங்கு இல், செவ்வாய் அங்கு யு இ, இவை அனைத்துமே இடையின ஓசையுடைய எழுத்துக்களையுடைய சொற்களாக அமையும். எனவே நீங்கள் வெள்ளின எழுத்துக்களையுடைய சொற்கள், மெல்லின எழுத்துக்களையுடைய சொற்கள், இடையின எழுத்துக்களையுடைய சொற்கள் என்று 10 சொற்களை மேலதிக பயிற்சிகளாக மீட்டி பாருங்கள். அடுத்ததாக எழுத்துக்களின் வகைகள் நாங்கள் கற்றவைதான். மீண்டும் சுருக்கமாக உங்களுக்கு தருகிறேன். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. இங்கு நாங்கள் உயிர் எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம். மெய்யெழுத்துக்களை நாம் எவ்வாறு பிரித்தோம்? மெய்யெழுத்துக்களை வெள்ளினம், மெல்லினம், இடையினம் என்று பிரித்தோம். அதுபோல உயிர் எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் என்று நாங்கள் பிரித்து வகைப்படுத்தி கற்கிறோம். குறிலெழுத்து எனும்போது பிள்ளைகளே, அவ்வெழுத்தை உச்சரிக்கும் கால அளவில் அடிப்படையில் குறுகிய ஓசையுடையதாக இருக்கும். இவை குறில் எழுத்துக்கள் அ, இ, உ, எ, ஓ. இவை அனைத்தும் உயிரெழுத்துக்களில் குறில் ஓசையுடைய, அதாவது குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். அடுத்து உயிரெழுத்துக்களில் நெடில் ஓசை, அதாவது நீண்ட ஓசையுடைய சொற்கள் நெடில் எழுத்துக்கள் ஆகும். அ குறில், ஆ நெடில். எங்களுக்கு அவ் சொல்லை முடிவின்றி கூறிக்கொண்டே செல்லலாம். ஆ என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஓசை நீண்டதாக காணப்படும். ஈ, ஊ, ஏ, ஓ. இவ்வாறு இவ்வெழுத்துக்களின் ஓசை நீண்ட ஓசையாக இருப்பதால் இவை நெடில் எழுத்துக்களாக இருப்பதோடு இன்னும் இரண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் பாருங்கள். ஐ, இந்த ஐ என்ற எழுத்தை சொல்லி பாருங்கள். ஐ, இது முடிவு பெறாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அவ்வோசை நீண்டு கொண்டே செல்லும். ஐ என்று அந்த ஓசையானது நீண்டு கொண்டே செல்வதால் ஐ நெடில் எழுத்துக்களுள் அடங்குகிறது. அதே போல ஔ, ஔ என்ற எழுத்தும் குறுகிய ஓசையுடைய எழுத்து போல இருந்தாலும் ஔ இந்த எழுத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள், அது நீண்ட ஓசையுடையதாகவே காணப்படும். ஔ இவ்வெழுத்தை உச்சரித்து பார்க்கையில் ஐ ஔ இரண்டும் நீண்ட ஓசையுடையதாக இருப்பதால் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இவ் அனைத்து எழுத்துக்களும் ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக காணப்படுகின்றது. இது உயிர் எழுத்துக்களின் வகைகள். உங்களிடம் உயிர் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்றொரு கேள்வி கேட்கப்படுமானால் உயிர் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும், குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்ற பதிலை நீங்கள் கூற கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஐந்து. உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இவை அனைத்தும் ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக கூறப்படும். பிரிதொரு கேள்வியை உங்களிடம் கேட்கிறார்கள், மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இப்பொழுது உங்களுக்கு தெரியும், வெள்ளின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் என்பவை மெய்யெழுத்துக்களின் வகைகளாகும். அதே போல உயிர்மெய் எழுத்துக்கள் என்றால் என்ன? ஒரு மெய்யெழுத்துடன் பிறிதொரு உயிரெழுத்து இணையுமாக இருந்தால் அது உயிர்மெய் எழுத்து. உதாரணமாக இக் என்ற மெய்யெழுத்துடன் ஆ என்ற உயிரெழுத்து சேரும் போது கா என்ற உயிர்மெய் எழுத்து உருவாகிறது. உயிர்மெய் எழுத்துக்கள் 216 என்ற விடை உங்களுக்கு தெரியும். ஆயுத எழுத்து என்றால் என்ன? ஆயுத எழுத்து என்பது அக் என்ற எழுத்தாகும். இவ்வாறு தமிழில் உள்ள எழுத்துக்களின் வகைகளை நீங்கள் கற்றிருப்பீர்கள். அடுத்ததாக நீங்கள் உவமை தொடர்களை பார்த்தால், உவமை தொடர்கள் உங்களுக்கு தெரியும், பந்தி கேள்விகளின் அமைப்பில் உவமை தொடர்கள் வரும்போது நாம் அவ்வுவமை தொடர்களில் உவமானம் எது என்ற கேள்வியையும் சந்தித்திருப்பீர்கள். உவமை தொடர் என்பது ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்புமைப்படுத்தி கூறுவது உவமை எனப்படும். அதாவது தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றோடு ஒப்புமைப்படுத்துவது. உங்களுக்கு ஒருவரின் முகம் தெரியாது, ஆனால் நம் அனைவருக்கும் நிலவை தெரியும். அந்த தெரியாத முகத்தை நிலவை போன்ற முகம் என்று தெரிந்த நிலவுடன் ஒப்புமைப்படுத்தி கூறுவார்களே, ஆனால் அதுதான் உவமை தொடர். உவமை அணியிலுள்ள உவமானமும் உவமை உருவும் இணைந்து தொடராக அமையும் போது அதனை உவமை தொடர் என்போம். இங்கு நான் உங்களுக்கு ஒரு சில உவமை தொடர்களை, அதாவது உங்கள் பாட நூலில் உள்ள உவமை தொடர்களை விளக்குகிறேன். அத்தி பூத்தாற் போல, அதாவது அத்தி மிக மிக அரிதாகவே பூக்குமாம், அத்தி பூப்பது குறைவாம். எனவே அத்தி பூத்தாற் போல என்ற உவமையை உங்களுக்கு கூறுகிறார்கள் என்றால் மிக அரிதாக ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அடிக்கடி நாம் வாசிப்போம், எங்கள் மாமா எங்கள் வீட்டிற்கு அத்தி பூத்தாற் போல வருகை தந்துள்ளார் அப்படியென்றால் என்ன அர்த்தம்? மாமா எங்களுடைய வீட்டிற்கு வருவது மிக மிக குறைவு, அரிதாக இன்று வந்திருக்கிறார். ஆகவே எங்கள் மாமா இன்று அத்திப்பூத்தாற் போல மிக அரிதாக எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்ற விளக்கத்தை நாங்கள் பெற வேண்டும். அதே போல ஓட்டை குடத்தில் நீர் வார்த்தது போல, பிள்ளைகள் கஷ்டப்பட்டு நாங்கள் நீரை எடுத்து ஒரு குடத்தில் நீரை ஊற்றுகிறோம். ஏன்? அக்குடம் நிறைய வேண்டும் என்பதற்காக, அக்குடத்தில் நீர் சேர வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்க ஒரு ஓட்டை குடத்தில் நாங்கள் நீரை அள்ளி அள்ளி நிறைப்பது எங்களுக்கு ஏதாவது பயனை தருகிறதா? இல்லை. ஆகவே ஓட்டை குடத்தில் நீர் வார்த்தது போல என்பது பயனில்லாமை, அந்த செயலில் பயனில்லை என்பதை விளக்குவதாக அமையும். கல்லில் நார் உரிப்பது போல, பிள்ளைகள் கல்லை எங்களுக்கு ஏதாவது செய்து நார் ஒன்றை பெற முடியுமா? ஒருபோதும் முடியாது. நடக்காத காரியம் ஒன்று. நாங்கள் எத்தனை முயற்சி செய்தாலும் எங்களுக்கு கல்லொன்றில் நாரொன்றை உரித்து பெறுவது முடியாத காரியமோ, அதைத்தான் உவமை அணியாக கூறுகிறார்கள். கல்லிலே நார் உரிப்பது போல. இந்த அடிப்படையில் கீரியும் பாம்பும் என்று உவமை தொடரில், கீரியும் பாம்பும் போல என்ற உவமை தொடரில் பகைமையை கூறுகிறார்கள். பகைமை எனும் போது இங்கு என்ன விடயம் என்றால், ஒரு நபரும் பிறிதொரு நபரும் அல்லது வேறு இரண்டு உறவுகளோ எவ்வாறானாலும் அவற்றின் பகைகளை உணர்த்துவதாக. உங்களுக்கு தெரியும், கீரியும் ஒரு பாம்பும் என்றாலே அங்கு சண்டை என்பது போல, பகைமையை உணர்த்தும் உவமை தொடராக இருப்பது கீரியும் பாம்பும் போல என்ற உவமை தொடர் விளக்குகிறது. அடுத்ததாக தாமரை இலையின் நீர் போல. பிள்ளைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தாமரை இலை அல்லது சேம்பு இலைகளில் நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கும், நீர் துளிகளை இடும் போது அந்நீர் துளியை அவ்விலை ஏற்காது வழிந்து ஓடும். பட்டும் படாமலுமாக அந்நீர் என்ன செய்யும்? வழிந்தோடி இருக்கும். எனவே இங்கு தாமரை இலையில் நீர் போல என்பதன் விளக்கம் பற்றற்ற தன்மை, அதாவது ஒட்டாமை, பற்றற்ற தன்மையை உணர்த்தி நிற்கும். அடுத்த உவமை தொடரொன்று நீர் மேல் எழுத்து போல. நாம் எழுதி பார்த்து விளையாடி இருப்போம் பிள்ளைகளே. நீர்நிலை ஒன்றுக்கு சென்றால் எங்களுக்கு பிடித்த எழுத்தை எழுதுவோம். அவ்வாறு எழுதும் போதே அவ்வெழுத்து என்ன செய்யும்? மறைந்துவிடும். ஏன்? இந்த நீர் மேல் எழுதுவது நிலைத்திருக்காது, நிலையில்லாமை. நீர் மேல் எழுத்து போல என்பது நிலையில்லாமை. பசுத்தோல் போர்த்த புலி போல, அதாவது புலி ஒன்றுக்கு தேவை ஒரு உயிரை கொன்று உணவாக்கிக் கொள்வது. இங்கு எங்களுக்கு தெரியும், பசு ஒன்று ஒருபோதும் ஒரு உயிரை கொன்று உணவாக்கிக் கொள்ள போவதில்லை. எனவே இங்கு இந்த புலி தனது பயன் கருதி பசுவாக உருமாறி தன்னுடைய திட்டத்தை அடைய ஒரு மாறு வேடம் போடுகிறது. இதனை கூறுவதாக அமைவதே பசுத்தோல் போர்த்த புலி போல, அதாவது பையன் கருதி மாறு வேடம் பூணுதல். ஒரு பையனுக்காக மாறு வேடம் பூணுகிறது புலி. எனவே பசுத்தோல் போர்த்த புலி போல என்பதன் கருத்து பையன் கருதி மாறு வேடம் பூணுவதாகும். அடுத்ததாக, சூரியனை கண்ட பனி போல. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, காலையில் விடிந்ததும் அழகான மலர்களின் மீது மென்மையான பனித்துளிகள் மின்னி மறைந்து எங்களை மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு இட்டு செல்லும். பார்த்திருப்போம், காலை காட்சி என்றதும் காலையில் ஒரு பூந்தோட்டத்தில் போய் நின்றால் அங்கு மலர்களின் மீது இருக்கும் பனித்துளிகள் எம்மை மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நிலைக்கு இட்டு செல்வதை எம்மை அறியாமலே எமக்கு உணரக்கூடியதாக இருக்கும். இந்த பனித்துளியை நாங்கள் எவ்வளவு நேரத்திற்கு ரசிக்க முடியும்? சிறிது நேரமே பார்த்து கொண்டிருக்கும் போதே சூரியனின் வருகை அப்பனித்துளியை மறைத்துவிடும். அதாவது உடனடியாக மறைவதையே இந்த சூரியனை கண்ட பனி போல என்ற உவமை தொடர் எமக்கு விளக்கி நிற்கிறது. அடுத்து, வேலியே பயிரை மேய்ந்தது போல, மிக ஆபத்தானது. கவனியுங்கள், நம்மை பாதுகாக்க வேண்டியவர்கள் நமது தாய், நமது தந்தை, நம்மோடு இருக்கும், நம்மை பற்றியே சிந்திக்கும் நமது பாடசாலையில் உள்ள நமது ஆசிரியர்கள், பாடசாலை குலாத்தினர், எமது சுற்றத்தினர், எமது சுற்றத்தில் உள்ள சொந்தங்கள், இவர்கள் எல்லோருமே உங்களை போன்ற சிறுவர்களை, ஏனையோரை, நமது சகோதரங்களை, நம்மை பாதுகாக்கும் தேவைப்பாடும் உரிமையும் உடையவர்கள், அக்கறையுடையவர்கள். இவர்களே எங்களுக்கு தீமை செய்தால், எம்மை பாதுகாக்க வேண்டியவர்களே எங்களுக்கு ஒரு கெடுதி நினைத்தால், இதுதான் வேலியே பயிரை மேய்ந்தது போல. ஒரு வீட்டு தோட்டம், அத்தோட்டத்திற்கு வேலியொன்றை அமைக்கிறோம். ஏன்? அந்த வேலியின் மூலம் அந்த வீட்டு தோட்டம் ஒரு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்காக. இந்த அடிப்படையில் இந்த வேலியே இந்த வீட்டு தோட்டத்தை தவறாக பயன்படுத்தும் என்றோ, அல்லது அந்த வேலியே அந்த வீட்டு தோட்டத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றோ கூறும்போது, அங்கு அந்த வேலி தேவையற்ற ஒன்றாக அமைந்து விடுகிறது. எனவே வேலியே பயிரை மேய்ந்தது போல என்பது பாதுகாக்க வேண்டியவர்களே அவற்றை அழித்தல் அல்லது அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துபவர்கள் என்பதை உணர்த்தி நிற்கிறது. எனவே இங்கு நான் தந்த சில உவமை தொடர்கள் தரம் 5 உங்கள் பாட புத்தகத்தில் 115 பக்கம் உள்ள சில உவமை தொடர்களும் அதற்குரிய விளக்கங்களுமாகும். மீட்டுக்கொள்வோம். அத்தி பூத்தாற் போல, மிகவும் அரிதாக. ஒட்டை குடத்தில் நீர் வார்த்தது போல, பயனில்லாமை. கல்லில் நார் உரிப்பது போல, முடியாமை. கீரியும் பாம்பும் போல, பகைமை. தாமரை இலையில் நீர் போல, பற்றற்ற தன்மை. நீர்மேல் எழுத்து போல, நிலையில்லாமை. பசுத்தோல் போர்த்த புலி போல, பயன் கருதி மாறு வேடம் போனுதல். சூரியனை கண்ட பனி போல, உடன் மறைதல். அவை அல்லாது வேலியே பயிரை மேய்ந்தது போல, பாதுகாக்க வேண்டியவரே பாதுகாப்பை தராத சந்தர்ப்பம். இவை உவமை தொடரும். உங்களுக்கு உவமை தொடர் மூலம் தரப்பட்ட மேலதிக விளக்கங்களும் ஆகும். அடுத்ததாக, மரபு தொடர் பார்ப்போம். மரபு தொடர் என்றால் என்ன? நேர் பொருளை உணர்த்தாமல் குறிப்பு பொருளை உணர்த்துவதற்காக தொன்று தொட்டு வழங்கி வரும் தொடர்கள் மரபு தொடர்கள் எனப்படும். அதாவது, நேரடியாக ஒரு பொருளை உணர்த்தாமல் குறிப்பால் உணர்த்துவதற்கு எம்மவர்களால் தொன்று தொட்டு அக்காலம் தொட்டு வழங்கி வந்த தொடர்கள்தான் இந்த மரபு தொடர்கள். இந்த மரபு தொடர்களில் சில வார்த்தை பிரயோகங்கள் ஒரே மாதிரியானதாக இருக்கும். அவை எமக்குள் சில பொருள் கோடல்களில் தவறான பொருளை தருவதாக அமைந்திருக்கும். பாருங்கள் பிள்ளைகளே, கண் மலர்தல், கண் வளர்தல், கண் திறத்தல், கண் மூடுதல், இவை நான்கும் அண்மித்த ஒரே பொருட்கோடலில் எமக்கு தென்பட்டாலும் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு பொருள்களையுடைய மரபு தொடர்களாகும். உதாரணமாக, கண் வளர்தல் என்பது நித்திரை கொள்ளுதல், நாங்கள் உறங்குவது. கண்ணே கண்மணியே கண் வளர்வாய், தாலாட்டு பாடலில் உங்களை உறங்குவதற்காக விழிக்கும் ஒரு வார்த்தை. கண் வளர்தல், கண் மலர்தல், கடவுளிடம் சென்று கண்மலர்வாயப்பனே என்கிறோம். கண் திறந்து பார்த்தல் கண் மலர்தல், நித்திரை விட்டு எழுதல் கண் மலர்தல். கண் திறத்தல், ஐயோ இப்போதுதான் அவனுக்கு கொஞ்சம் கண் திறந்திருக்கிறது என்பார்கள். அங்கு என்ன கூறுகிறோம்? அவருக்கு இப்பொழுதுதான் புத்தி வந்திருக்கிறதாம். அதாவது அறிவுண்டாதல், கண் திறத்தல் என்பது அறிவுண்டாதல். இதே போல கண்மூடுதல், கண்மூடி விட்டார், இறந்து விட்டார், துஞ்சி விட்டார். இவ்வாறு நாங்கள் கூறுகிறோம். கண்மூடுதல் என்பது ஒருவரின் மரணத்தை குறித்து நிற்கிறது. இவ்வாறு பிள்ளைகளே, இந்த மரபு தொடர்களை பார்க்கும் போது நாங்கள் தரம் ஐந்தில் உங்களுக்கு பயிற்சியாக விடப்பட்டிருக்கும் சிலவற்றை கூறுகிறேன். எதிர்த்து பேசுதல், வாய் காட்டுதல், வெற்றியடைதல், வாகை சூடுதல், ஆபத்தில் கைவிடுதல், நட்டாற்றில் விடல். இங்கு உங்களுக்கு மரபு தொடரில் கற்க வேண்டிய விடயமாக இருப்பது, அதை வைத்து வாக்கியம் எழுதுக என்றால் நீங்கள் எழுதும் வாக்கியத்தில் அந்த மரபு தொடர் இருக்க வேண்டும். எதிர்த்து பேசுதல் என்ற மரபு தொடரை வைத்து வாக்கியம் எழுதுக. அந்த குழந்தை தனது தந்தையிடம் எதிர்த்து பேசியதை என்னால் ஏற்க முடியவில்லை, இது ஒரு வாக்கியம். இதே எதிர்த்து பேசுதலை பொருள் விளங்க வாக்கியம் எழுதுக என்றால் அங்கு எதிர்த்து பேசுதல் என்பது வாய்க்காட்டுதல். அந்த குழந்தை அந்த தந்தையிடம் மிக அதிகமாக வாய்க்காட்டி பேசுகிறாள் என்று எழுத வேண்டும். அதாவது பொருளை உணர்த்தி எழுத கூறும்போது அங்கு பொருள் வர வேண்டும். மரபு தொடரை வைத்து வாக்கியம் எழுத கூறும்போது மரபு தொடர் வர வேண்டும். தமிழ் ஒரு பெருங்கடல், அங்கு சிறு துளியை மாத்திரமே இக்குறித்த நேரத்தில் உங்களுக்கு கற்பிக்க கூடியதாக இருந்தது. பெரிதொரு சந்தர்ப்பத்தில் அன்பான மாணவர்களே, தமிழ் பாடநூலில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுக்கு இப்பொன்னான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த உவா சமூக வானொலிக்கு மீண்டும் மீண்டும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.